நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்திலேயே கூடுதல் தேர்தல் விதி மீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் செய்திகள், கிழக்கு இலங்கையில் உள்ள பெண்கள் இத்தேர்தலில் கொண்டுள்ள எண்ணங்கள்,
நாங்களும் போராடி நாங்களும் வரும் அரசியல் ஈடுபடணும் என்று ஆர்வம் கொள்றதுக்கு பெண்கள் இல்ல. ஆர்வத்தை காட்டினாலும் பின்னால போனா கரடு மொரடு முள்ளு எல்லாத்தையும் தாண்டி முன்னணிக்கு போவேணும். அந்த அளவுக்கு இப்ப உள்ள பெண்களுக்கு வீரம் வருமான்றது சந்தேகம்.
25 ஆண்டுகளுக்கு முன்னர் விடுதலை புலிகளால் ஏறாவூர் பகுதியில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டது உள்ளூர் வாசிகள் நினைவு கூறுபவை.
நள்ளிரவு வேளையிலே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் என்று பாராது விடுதலை புலிகளின் துப்பாக்கி சூடு மற்றும் கத்தி மற்றும் கோடரிகள் கொண்டு 126 அப்பாவி முஸ்லிம்களை கொலை செய்ததை அதனை மன்னித்தாலும் இன்னும் மறக்க முடியாமல் இருக்கின்றது.
தமிழில் முதலாவது என்று கூறப்படும் டிஜிட்டல் படக்கதை சந்தைக்கு வந்துள்ளது தகவல்கள் ஆகியவை கேட்கலாம். இன்று அனைவருக்கும் அறிவியல் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கிழக்கு யுக்ரைனில் மலேசிய விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பாகங்களிடையே எரிகணை சிதிலங்கள் காணப்படும் சாத்தியம் இருப்பதாக டச்சு அரச வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த துண்டுகள் மண்ணிலிருந்து விண்ணுக்கு ஏவப்படும் பக் ஏவுகணையிலிருந்து வந்தவையாக இருக்கலாம் என அரச வழக்கறிஞர்கள் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சந்தேகத்திற்குரிய பாகங்கள் தான் இந்த விபத்தை ஏற்படுத்தியதா என்பதை தற்போதைக்கு கூற இயலாது என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விமானம் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. இவ்விபத்தில் விமானத்தில் பயணித்த 298 பயணிகள் உயிரிழந்தனர். அவர்களில் அதிகமானவர்கள் டச்சு பிரஜைகள் ஆவர். தம்மீதான குற்றச்சாட்டை கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ரஷ்யாவும் மறுத்துள்ளதோடு யுக்ரைன் இராணுவத்தினரே இதற்கு பொறுப்பென்றும் குற்றம் சாட்டியுள்ளது.
சர்வதேச கடன் வழங்குநர்களுடன் 3ஆம் கட்ட நிதி மீட்பு கொள்கைகளுக்கு கிரேக்கம் இணங்கியுள்ளது. இந்த நிபந்தனைகள் குறித்து இனி ஐரோப்பிய தலைவர்கள் ஆராய்வார்கள் என்றும், 94 பில்லியன் டாலர்கள் கடன் குறித்து முடிவு செய்வதற்கு முன்னதாக இன்னமும் சில விவரங்கள் ஆராய வேண்டியுள்ளதாகவும் ஐரோப்பிய ஆணைய பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். இருபது மணித்தியாலங்களுக்கு மேலாக தொடர்ந்த பேச்சினை அடுத்து கிரேக்கம் இந்த வருடம் சிறு பற்றாக்குறையுடனான பட்ஜெட்டை தயாரிக்கவும் அடுத்த ஆண்டு உபரி பட்ஜெட்டை தயாரிக்கவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. கிரேக்கத்தின் எரிவாயு சந்தையில் நிலவும் கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் இவர்கள் இணங்கியுள்ளனர்.
பிரிட்டன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 1000 யுக்ரைனிய படையினருக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும், இது தற்போதைய தொகையை விட இரட்டிப்பானது என்றும் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபெலோன் தெரிவித்துள்ளார்.
Setting the British Army a new target to train over 2,000
மேலதிக ராணுவ பயிற்றுவிப்பாளர்களை அங்கு அனுப்பாமலேயே இதனை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு, ரஷ்யாவினால் வழிநடத்தப்படும் கிளர்ச்சி மற்றும் ரஷ்ய ஈர்ப்பு பயங்கரவாதம் என்று அவர் வர்ணித்தவற்றிற்கு முகம் கொடுத்து வரும் யுக்ரைனுக்கு தோளோடு தோள் கொடுப்பதாக 2 நாள் விஜயமாக யுக்ரைன் சென்றுள்ள பெலோன் தெரிவித்துள்ளார். அவர் அங்கு அந்நாட்டு பிரதமர் ஆர்சேனி யாட்சேனியுக் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டெஃபன் ஃபெல்ட்ராக்ரக்கை சந்தித்து நாட்டின் கிழக்கில் இடம்பெறும் கிளர்ச்சி குறித்து கலந்துரையாடியுள்ளார்.
துருக்கியின் தென்கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள குர்து இன ஆயுததாரிகளின் நிலைகள் மீது அந்த நாட்டின் போர் விமானங்கள் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஹக்காரில் உள்ள PKK அமைப்பின் 17 நிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நேற்று இஸ்தான்புல்லில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலை தாமே நடத்தியதாக PKK தெரிவித்துள்ளது. இதில் 4 பேர் பலியாகியிருந்தனர். இந்த தாக்குதலின் போதும் அதன் பின்னர் துருக்கி பாதுகாப்பு படையினருடனான மோதலின் போதும் பலியான தமது உறுப்பினர்கள் 3 பேரின் பெயர்களை PKK ஒரு அறிக்கையில் வெளியிட்டுள்ளது.
ஈராக்கில் ஊழலை கட்டுப்படுத்தல் மற்றும் அரசு செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு பிரதமர் ஹைதர் அல் அபாதியினால் கொண்டுவரப்பட்ட செயற்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஈராக்கிய நாடாளுமன்றம் ஒருமனதாக வாக்களித்துள்ளது. இந்த திட்டம் எவ்வித விவாதமுமின்றி உடனடியாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த புதிய திட்டத்தில் உயர் பதவிகளில் உள்ள அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்தல், இனங்களின் அடிப்படையிலும் கட்சிகளின் அடிப்படையிலும் அரசு பணிகளை அளிக்கும் ஒதுக்கீட்டு முறைகளில் முடிவுக்கு கொண்டுவருதல் மற்றும் ஊழல் விசாரணைகளை மீள ஆரம்பித்தல் போன்றவை உள்ளடக்கப்பட்டுள்ளன.
சீனா தனது நாணயமான யுவானின் அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பை 2% அளவிற்கு குறைத்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் முடிவடைய இன்னும் 3 உள்ள நிலையில் நாட்டிலேயே மன்னார் மாவட்டத்தில்தான் மிக அதிக அளவில் தேர்தல் விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளன என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் தேர்தல் விதிமுறைகளை மீறிய வகையில் நாட்டின் எந்த பகுதிகளிலும் இல்லாதவாறு வாக்காளர்களை கவர்வதற்காக உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கஃபே எனப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் என்ற தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்களில் ஒரு சில சம்பவங்களை தவிர பொதுவாக அமைதியான முறையிலும் சுதந்திரமான முறையிலும் தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக கஃபே என்ற தேர்தல் கண்காணிப்பு குழுவின் பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் அவர்கள் செய்தியாளர்களிடம் இன்று வவுனியாவில் தெரிவித்தார்.
ඔවුන් විවිධ උපක්‍රම මේ සඳහා යොදාගෙන තිබෙනවා අර Hindu ආගමික උත්සව සමයන් වලදී
தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக வாக்காளர்களுக்கு பொருட்களை விநியோகம் செய்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் ரிசாட் பதியுதீனுக்கு எதிராக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. பாவனை பொருட்கள், தையல் இயந்திரங்கள் போன்றவையும் வழங்கப்பட்டிருக்கின்றன. பணமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் மற்றும் இந்து மத குருக்கள் மூலமாகவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முறையிடப்பட்டிருக்கின்றது. நாட்டில் எங்குமே இல்லாத வகையில் மன்னார் மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் இவ்வாறு தேர்தல் விதிமுறைகளை மீறிய வகையில் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்றார் தென்னக்கோன் அவர்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை வேட்பாளராகிய ரிசாட் பதியுதீன் அவர்களுக்கு எதிராக கஃபே அமைப்பினால் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ரிசாட் பதியுதீன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த குற்றச்சாட்டுகள் பக்கச்சார்பானவை என மறுத்துரைத்தார்.
எந்த ஒரு பிழையான நடவடிக்கைகளும் நானோ என்னுடைய வேட்பாளர்களோ நாங்களோ ஆதரவாதோ நடக்கவில்லை. அமைச்சினால் கடந்த காலங்களில் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்த தையல் மிஷின் வழங்குகின்ற அதாவது 6 பயிற்சிக்கு பிறகு எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா இனத்தவர்களும் இருக்கார்கள். அவர்களுக்கு அமைச்சு அதிகாரிகள்
அத்துடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலை போலல்லாமல் இம்முறை ராணுவத்தின் தலையீடின்றி தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தென்னக்கோன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார்.
මේ උතුරු පළාත් මැතිවරණයේ පළවෙනි අවස්ථාවට තමයි හමුදාව ආරක්ෂකාංශ ඒ වගේම සිවිල් ආරක්ෂක බලකායේ මැදිහත් වීමකින් බලපෑමකින් තොරව
வடமாநில தேர்தல் மாவட்டங்களில் முதன்முறையாக பாதுகாப்பு படையினர், ராணுவத்தினர், சிவில் பாதுகாப்பு படையினர் போன்றவர்களின் அச்சுறுத்தல்கள் தலையீடுகளின்றி தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா பிரதேசங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் ராணுவத்தினரின் அச்சுறுத்தல்களும் தலையீடுகளும் இருந்தன. இம்முறை பாதுகாப்பு படையினருக்கு எதிராகவோ ராணுவத்தினருக்கு எதிராகவோ ஒரு முறைப்பாடு கூட செய்யப்படவில்லை என்றார் கீர்த்தி தென்னக்கோன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதம் 17 நடைபெறவுள்ள நிலையில் கிழக்கிழங்கையில் உள்ள பெண்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்கின்றார்கள் என்று ஆராய்கிறார் நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் மொத்த சனத்தொகையில் 52% பெண்கள். ஆனால் அரசியலில் பெண்களுக்குரிய முக்கியத்துவம் என்பது தொடர்ந்தும் குறைவாகவே காணப்படுகின்றது.
அரசியல் கட்சியில புறக்கணிக்கிறாங்களான்றது தெரியாது. ஆனால் பெண்களாக முயற்சி எடுக்கணும், மற்ற பெண்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுத்தா முடியாததுன்றது ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடியும்.
நாடாளுமன்றம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை ஆட்சி அதிகாரங்களில் 10% குறைவாகவே பெண்களின் பிரதிநிதித்துவம் காணப்படுகின்றது. மூவின மக்களும் வாழும் மாகாணம் கிழக்கு மாகாணம் முதலாவது தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான ரங்கநாயகி பத்மநாதன், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது முஸ்லிம் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான ஃபேரியல் அஸ்டப் ஆகியோர் இம்மாகாணத்தில் இருந்துதான் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார்கள். இம்மாகாண வீதாசாரத்திலும் பெண்களின் சனத்தொகை 52% என தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலில் அவர்களின் ஆர்வம் அல்லது செயல்பாடு எப்படி இருக்கின்றது?
பெண்கள் இறங்கணும், நாங்க இறங்கி எங்களை காட்டணும் சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா இருந்தும் எங்களை பயம் அதை போக்க மாற்றி அமைக்கணும். எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளும் பெண்களை உள்வாங்கறது இல்லை. அப்படி பிரசாரம் செய்ய வாங்க எதுக்குமே பெண்களை உள்வாங்காத காரணத்தாலதான் பெண்கள் இவங்க எங்களை தள்ளித்தானி வைக்கிறாங்க சொல்லி சொல்லி பின்னுக்கே போய்விட்டாங்க. பெண்களுக்கு அரசியல்ல ஓட்டுகள் விழுந்துடும் என்றி அரசியல்வாதிகள் பெண்களை ஒதுக்கி வைக்கிறாங்க.
இடம் கொடுக்கறாங்க இல்ல இல்ல, இடம் கொடுத்து அதை போய் நாங்களும் போராடி நாங்களும் வரும் அரசியல் ஈடுபடணும் என்று ஆர்வம் கொள்றதுக்கு பெண்கள் இல்ல. ஆர்வத்தை காட்டினாலும் பின்னால போனா கரடு மொரடு முள்ளு எல்லாத்தையும் தாண்டி முன்னணிக்கு போகணும். அந்த அளவுக்கு இப்ப உள்ள பெண்களுக்கு வீரம் வருமான்றது சந்தேகம்.
பெண்களுக்கு அரசியல்ல நுழையறதுக்கு விருப்பம் இருந்தாலும் ஆணாதிக்க போக்கு வந்து அதை அடக்கி ஒடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுது. அதை தவிர்த்து ஒரு சில பெண்கள் தங்களோட நடைய அரசியலுக்குள்ள பூத்த வலிக்கிட்டாலும் அவங்க அந்த செயற்பாடை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக கொண்டு வருவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் கேள்விக்குறியா இருக்கிறதோட, தேர்தலை பொறுத்தளவில் ஆண் வேட்பாளர்கள் வந்து கையாளுற பிரதான உத்திகள் ஒன்றாக இந்த மது விநியோகம் காணப்படுது. பெரும்பாலான ஆட்கள் வந்து அந்த மதுவுக்கு அடிமையாக காணப்படுறதால எனவே அந்த அப்படியான விடயங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் வந்து அவங்களுக்கே வாக்களிக்கிற ஒரு நிலை தான் காணப்படுது. பெண்களால் வந்து அப்படியான ஒரு செயற்பாடுல ஈடுபடவே இல்லாது
மார்க்கம் பெண்களை அப்படி கட்டுப்படுத்த இல்லை. இதுவரை காலம் பொது இடங்களுக்கு பெண்களை போகணுன்றதும் மார்க்கம் கட்டுப்படுத்தி இருக்கு. ஆனா பத்திரிகை வாயிலாலேயோ டிவி பாக்குறாங்க, ரேடியோ இருக்கு, அது மூலமா நிறைய அரசியல் அறிவை பெண்கள் பெற்றுக்கொள்ளலாம் தாங்க. ஆனா அவங்க வாக்களிக்கிற விதம் தான், அவங்க சுயமா போயிட்டு அவங்க வாக்களிக்காம இன்னொரு ஆண்ட வழிகாட்டல போய்தான் அவங்க சொல்ற கட்சிகளுக்கும் அவங்க சொல்ற ஒரு நபருக்கும் வாக்களிச்சுட்டு வராங்க.
தேர்தல்களில் பெண்கள் வாக்களிப்பில் ஆர்வம் காட்டுவதில்லை, அவர்களின் வாக்களிப்பு விகிதமும் குறைவு என்று சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் பெண்களின் வாக்களிப்பு என்பது இடத்துக்கு இடம் மாறுபட்டது என்கின்றார் பல தேர்தல்கள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்ட ஏஎச் அப்துல் ஹுசைன்.
அடர்த்தியாக உள்ள முஸ்லிம் பிரதேசங்களை அவதானித்தால் அதிலே முஸ்லிம் பெண்களின் வாக்களிப்பு வீதம் கூடுதலாக இருக்கும், குறிப்பாக காலை வேளைகளிலே கூடுதலாக இருக்கும். தமிழ் மக்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற பிரதேசங்களில் நகரப்புறங்களில் காலை வேளையிலே பெண்களின் வாக்களிப்பு வீதம் மந்தகதியில் தான் இருக்கும். பிற்பகல் வேளையில் அவர்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும், அந்நேரத்தில் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அவதானிக்கப்பட்டிருக்கிறது. நகரப்பகுதிகளில் படித்த பெண்கள், தொழில் ரீதியாக உயர் அந்தஸ்தில் உள்ள பெண்கள், வசதி வாய்ப்புகளோடு உள்ள பெண்கள் வாக்களிக்கின்ற அந்த ஆர்வம் வந்து குறைவாக இருப்பதும் குறைபாடுகளாக நிலைமையை அவதானிக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்கள் தூரங்களாக உள்ள இடங்களிலே, வாக்குச்சாவடிகள் தூர இடங்களிலே இருக்கும். அந்த இடங்களை நீங்கள் அவதானித்து நோட்டமிட்டு பார்த்தால் அங்கே பெண்களின் வாக்களிப்பு வீதம் மிக குறைவாக இருக்கும். அதற்கு ஒரு இடைவெளி, அந்த மக்கள் வாழ்ற பகுதிகளுக்கும் வாக்களிப்பு நிலையங்களுக்கும் உள்ள இடைவெளி, பாதுகாப்பு, மற்றது போக்குவரத்து வசதிகள், இப்படியான நிலைமைகள் பெண்களின் வாக்களிப்பு வீதத்திலே தாக்கம் செலுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும்
என்றார் ஏஎச் அப்துல் ஹுசைன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னமும் ஒரு வாரத்துக்கும் குறைவான நாட்களே உள்ளது. தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதில் பெண்களில் அநேகமானோர் ஆர்வம் கொண்டிருப்பது போல் தெரிகின்றது.
எங்கட ஊரை பொறுத்தவரையில் பெண்கள் எல்லாருமே போவாங்க.
முஸ்லீம்கள் 5-6 பேர் சேர்ந்துன்னு அப்படி நாங்க போய் போலீஸ்ல நின்று போட்ட போட்டு வருவோம்.
பொதுவாக பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு போன்றவற்றுக்காக பெண்கள் அரசியல் மற்றும் தேர்தல் பிரச்சார வேலைகளில் பங்கெடுப்பார்கள், ஆனால் போட்டியிடுவதில்லை. திருகோணமலையில் எங்கள் பக்கத்தில் பெரும்பாலான பெண்கள் தேர்தல்களில் வாக்களிக்க போவார்கள்.
அதை நம்ம மிச்சம் யாருக்கு போடணுங்கிறத நித்தம் அவதானித்து நூதனமா போடணும். முஸ்லிம் மத்தியில எல்லாருக்கும் வாக்களிக்க தயாரா தான் இருக்காங்க முஸ்லிம் பெண்கள்.
பெண்களின் அரசியல் ஈடுபாடும் தேர்தலும் முஸ்லிம்களிடம் எவ்வாறு இருக்கின்றது? காத்தான்குடியைச் சேர்ந்த பெண் செயற்பாட்டாளரான பாத்திமா நஸ்ரியா.
முஸ்லிம் பெண்களை பொறுத்தளவுல அரசியல் மட்டுமல்லாமல் எல்லா துறையிலையும் அவங்க இப்பதான் முன்னுக்கு வர்றாங்க. அந்த வகையில அரசியல்ல ஈடுபடணும்டா நாங்க ஒரு அபிவிருத்தியை நோக்காக கொண்டு மக்களுடைய நலன்களுக்காக சிந்திக்கின்ற அடிப்படையில எங்களால முன்னுக்கு வர முடியும் சொன்னா அதுல ஈடுபடுறதுல ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனாலும் எங்களுடைய பெண்களுக்கு இன்னும் தெளிவடைய வேண்டி இருக்கு.
அரசியலில் காணப்படும் கசப்பான அனுபவங்களினால் தான் பெண்கள் அதனை தவித்துக் கொள்கின்றார்கள். இவ்வாறு கூறுகின்றார் தேவை நாடும் மகளிர் அமைப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி அருள்வாணி சுதர்சன்.
என்னடா அந்த அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் பெண்களை நடத்துற விதம், நடந்து கொள்ற விதம், அல்லது நாங்க வெறுமனே பேருக்கு பெண்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்ற லிஸ்ட்ல போடுறாங்களே தவிர உரிய அங்கீகாரத்தை பெண்களுக்கு அவங்க வழங்குறது இல்லை. எனவே அதால பெண்கள் இதுல போய் நாங்க பிரச்சனை படுறதை விட விலகி இருக்கலாம் என்ற ஒரு பின்னடைஞ்சு இருக்கிறாங்க. நிச்சயமா பெண்கள் வரணும், ஆனா அந்த வார பெண்களுக்கு உரிய அங்கீகாரமும் பாதுகாப்பும் வந்து இல்லை. அதால அவங்க அரசியல்ல ஈடுபடுறதுல குறைவா இருக்குது. பெரும்பாலும் பெண்கள் வாக்களிக்க செல்றாங்க.
தங்களின் அரசியல் உரிமைகளுக்காக மகளிர் அமைப்புகள் அவ்வப்போது போராட்டங்களை நடத்தி வருகின்றன. ஆனால் நாடாளுமன்றம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளில் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் என்பது சட்டரீதியாக அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம். இதுதான் யதார்த்தம்.
இலங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இலங்கையில் அரசியல் தீர்வு குறித்து பேசப்படும் வேளையில் சிறுபான்மை மக்களிடையேயான நல்லுறவு குறித்து தொடர்ந்து பேசப்படுகிறது. சிறுபான்மை மக்கள் தமது உரிமைகளை பெற்றிட தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையேயான ஒற்றுமை தலையானது என்று இருதரப்பிலும் கூறி வருகின்றார்கள். ஆனால் கடந்த கால வரலாற்றில் இருதரப்புக்கும் இடையே ஆழமான மனக்கசப்பு பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அவ்வகையில் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பகுதியில் 100க்கும் அதிகமான முஸ்லிம்கள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ஒரு சம்பவமும் அடங்கும். அந்த படுகொலை போன்ற சம்பவங்களின் தாக்கம் இன்றளவும் உள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்த சம்பவத்தை திருப்பி பார்க்கின்றார் உதயகுமார்.
1990 ஏறாவூர் பிரதேச முஸ்லிம்கள் மீது விடுதலை புலிகளினால் நடத்தப்பட்ட தாக்குதலின் 25வது ஆண்டு நினைவு உள்ளூர் முஸ்லிம்களினால் இன்று நினைவு கூறப்படுகின்றது.
எனது தாயும் 3 சகோதரிகளும் இரத்த வெள்ளத்தில் மரணம் அடைந்திருந்தார்கள். ஒரு 3 வயது சகோதரன் குழந்தை அவரிடத்தில் காணவில்லை. பார்த்தால் கட்டிலுக்கு உருட்டுப்பட்டு உள்ளே கிடந்தார். இரத்த துவைந்த நேரத்தில் அவருக்கு எதுவும் இல்லை. இன்றும் அவர் உயிருடன் இருக்கின்றார். 3 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் இருந்த வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்தை மொத்தமாக பெண் சகோதரிகளை இழந்த ஆண்டாண்டு காலம் இந்த நாள் நினைவு வருகின்ற போது தாங்க முடியாத ஒரு மன அழுத்தத்திலேயும் மன வேதனையிலேயுமே நாங்கள் இன்னும் துவண்டு கொண்டிருக்கின்றோம்.
இந்த தாக்குதலில் 121 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னும் பலர் காயமடைந்தார்கள். காத்தாங்குடி பள்ளிவாசல் மீது விடுதலை புலிகளின் தாக்குதல் இடம்பெற்று 7வது நாள் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக கூறுகின்றார் ஏறாவூர் பிரதேச பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் தலைவர் ஏ.எல். முகமது ஜயீத்.
மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்த போலீஸ் நிலையங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு போலீசார் விரட்டியடிக்கப்பட்ட பின்னர் முஸ்லிம்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாக மாறுகின்ற வேளையில் 1990 ஆம் ஆண்டு 8வது மாதம் 11வது தேதி நள்ளிரவு வேளையிலே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த சிறுபிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், பெண்கள், வயோதிபர்கள் என்று பாராது விடுதலை புலிகளின் துப்பாக்கி சூடு மற்றும் கத்தி மற்றும் கோடரிகள் கொண்டு 121 அப்பாவி முஸ்லிம்களை கொலை செய்ததை தற்போதைய எங்களுடைய மனமாற்றத்தின் அடிப்படையில் அதனை மன்னித்தாலும் எங்களுடைய மனதுகளில் இருந்து அந்த கோர நிகழ்வுகளை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் எல்டிடியினருக்கு ஏறாவூர் மக்கள் எப்பொழுதும் விசுவாசமாக இருந்திருக்கிறார்கள், ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஏறாவூர் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டது. அவை அது உண்மையிலே எங்களுக்கு தற்போதும் அந்த 25 வருடங்கள் கடைந்தாலும் அந்த நிகழ்வுகள் எங்கள் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கின்றது.
இந்த தாக்குதல் சம்பவத்தில் தனது கணவனை இழந்த 53 வயதான இஸ்மாயில் சுபேரா தனது வீட்டில் நடந்த சம்பவத்தை இங்கு நினைவுபடுத்துகின்றார்.
வந்து இந்த ஏரியா கையில சுட்டு போட்டு நாங்கெல்லாம் கதவு அடைச்சிட்டு இருந்து எங்க ஓர் ரெண்டு விட்டு பார்த்தா ஓடையில போய்த்து ரவுண்ட் பண்ணிட்டான்னு முறை உள்ளுக்கு இருந்தவருக்கு ஜன்ன கதவை திறந்து சுட்டேன். சுட்டு நெஞ்சில் அப்படி பிடிச்சே இவன் சின்ன பிள்ளை பிள்ளையை தூக்கி காப்பாத்துங்கிட்டு சென்னை காட்டிச்சு புருஷனார் சென்னை முறை பார்த்தா ஒன்றுமே இல்லை. முறை அப்படிஞ்சியான் பார்த்தா மையத்தா தானே சாகடக்கு மரணம் மனு கிடந்து ஊரெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்து பள்ளியில் வந்துருச்சாங்கண்டி சென்னை எல்டிடி வந்துருச்சாங்கண்டி அதை நம்பாமல் நாங்கள் எல்லாம் இருந்து போவாமல் விட்டக்குறாங்க போய் செல்கிறாங்க ஆக்கள்ண்டு இருந்து பிறகு மெய்தான் நடந்தேன். பூட்டு இந்த கொண்டி போட்டிருந்த கதவுக்கு பொல்லையும் போட்டு பொல்லுக்கு வடியில் வச்சா பூட்டில்லை பொல்லு துறவாடில்ல என்னத்தான் துறவாட்டேன் என்ன துறவுண்டாமல் இவங்களுக்கு சுட்டு நாங்கள் மறக்கலை. இப்பயும் ஆகுமா தான் இருக்கு.
தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டவர்களில் ஒருவரான முன்னாள் பிரதேச உள்ளூராட்சி சபை தலைவரான அபு ஹனிஃபா எந்த இனமாக இருந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் மறக்கப்பட வேண்டும் என்கின்றார்.
மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சியாக ஞாபகம் மூட்டி கொண்டிருப்பது அவ்வளவு பொருத்தமில்லை என்று எனது எண்ணம். அது அன்றோடு முடிந்து விட்டது. அதுக்கு பிறகும் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கின்றன. எந்த இனமா இருந்தாலும், எந்த இனம் வேண்டுமில்லை, எந்த இனமா இருந்தாலும் அது இருக்க வேணும், பதிவுகளில் இருக்க வேணும். ஆனால் அதை மறைக்க வேணும், இளம் சமுதாயத்துக்கு அதை மறைக்க வேணும். அதை பிரிதுபடுத்தி அதை ஞாபகம் விட்டு எப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று சொல்லி இளம் சமுதாயத்தையும் ஒரு ஒரு வகையான அந்த அந்த இன வேறுபாடு எண்ணங்களுடன் வளர்வதை நாங்கள் எல்லோரும் உண்மையாகவே இந்த இனங்களுக்கு இடையில் உண்மையான ஒரு சமாதானத்தை விரும்புபவர்கள் இதை தவிர்க்க வேணும்
என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏறாவூர் பிரதேச முஸ்லிம்களை பொறுத்தவரை தங்களுக்கு எதிரான இனரீதியான தாக்குதல்களில் இதனையும் ஒரு தடயமாகவே கருதுகின்றார்கள்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இந்தியாவில் குடிமக்கள் ஆதார் அட்டையை அடையாள அவசியமாக பெற்றிருக்க வேண்டும் என்ற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தீர்ப்பு கூறியுள்ளது. இது குறித்து புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஆதார் அடையாள அட்டை தற்போது கட்டாயமானது கிடையாது என்று இந்திய அரசு பரவலாக விளம்பரம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை பிறப்பித்துள்ள இடைக்கால உத்தரவில் ஆதார் அட்டைக்காக எடுக்கப்படும் தரவுகள் அடிப்படை உரிமைகள் மீறலா என்பது உள்ளிட்ட பல விவகாரங்கள் குறித்து முடிவெடுக்க அரசியல் சாசன அமர்வு ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அந்த அமர்வு கூடி முடிவெடுக்கும் வரை ஆதார் அடையாள அட்டையை கட்டாயமானதாக வலியுறுத்தக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பல்வேறு அரசு நலத்திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் மானியத்தை பொதுமக்கள் பெறுவதற்கு ஆதார் அடையாள அட்டை அவசியமில்லை என்பதை ஊடகங்கள் மூலமாக அரசு பரவலான விளம்பரம் செய்ய வேண்டும் எனவும் இன்றைய உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான முடிவுகள் வெளியாகும் வரை எந்த ஒரு தனிநபரின் தனி தகவல்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருடனும் பகிரக்கூடாது என்றும் தீர்ப்பு கூறுகிறது. இந்த அமர்வு தனிப்பட்ட உரிமை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அடிப்படை உரிமைகள் என கூறப்படும் இவற்றை பற்றி அரசியல் சாசன அமர்வுதான் முடிவு செய்யும் என இறுதியாக அந்த அமர்வு தெளிவுபடுத்தியது. அரசின் பல்வேறு சமூக திட்டங்களுக்கான பயன்களை பெறும் ஒரு கருவியாக பல்முனை பயனளிப்பு அட்டையாக கருதப்படும் ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு திட்டத்தை முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியும் கடந்த 2012 அக்டோபர் மாதத்தில் துவங்கி வைத்தார்கள். தற்போது நீதிமன்றத்தின் இந்த முடிவு வெளியாகியுள்ளதால் இறுதி முடிவு வெளியாகும் வரை இந்தியாவில் எந்த ஒரு திட்டத்திற்கும் ஆதார் அடையாள அட்டை கட்டாயமானது கிடையாது என்பது உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் தனிப்பட்ட உரிமை தொடர்பான தெளிவு பெறக்காமல் போனதற்கான காரணம் என்ன என்று உச்சநீதிமன்றத்தின் பதிவு பெற்ற வழக்கறிஞர் வினோத் கண்ணாவிடம் கேட்டேன்.
இந்த பர்டிகுலர் கேஸ்ல ரைட் டு பிரைவசி, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்தது. இந்திய அரசாங்க சார்பா அட்டர்னி ஜெனரல் மிஸ்டர் முகுல் ரோத்தகிரியுடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, தனிப்பட்ட உரிமை சம்பந்தமான மாறுபட்ட நீதிமன்ற கருத்துக்கள் 1975 மாறுபட்ட கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அது ஒரு அடிப்படை உரிமையாங்கிறதே வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வச்சாரு. அதுக்கப்புறம் பல பிரைவேட் பார்ட்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்பியரான மிஸ்டர் கே வேணுகோபால் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஒபினியன் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இருக்கிறங்காட்டிக்கு இதை வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வித் 5 judges முன்னாடி ரெஃபர் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் டவுட்டை ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில் பண்ணாதான் ஃபர்தரா வந்து இது சம்பந்தமான டெசிஷன் முடிவு பண்ண முடியும்னு ஒப்பீனியன் கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு 3 judges இருந்த அமர்வு வந்து இந்த மேட்டரை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முன்னாடி லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பர்சூ பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க
என்றார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வினோத் கண்ணா.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். உலகின் பெரு நிறுவனங்களில் ஒன்றான கூகுளின் தலைமை செயல் அதிகாரியாக தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னையில் பிறந்து வளர்ந்து தமது பள்ளிப்படிப்பை முடித்த பின்னர் அவர் மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்றார். 2004 கூகுளில் வேலைக்கு சேர்ந்தார். அவர் கடந்து வந்த பாதை குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
கூகுள் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாகியாக பதவியேற்றிருக்கும் 43 சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. சென்னையில் பிறந்தவரான அவருக்கு படிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அதே அளவுக்கு விளையாட்டிலும் ஆர்வம் இருந்தது. பள்ளிக்கூட கிரிக்கெட் அணிக்கு தலைமை தாங்கிய அவர் பிராந்தியங்களுக்கிடையிலான போட்டிகள் பலவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். பள்ளி காலத்திலிருந்தே தொலைபேசி எண்களை நினைவில் வைத்திருப்பதில் சுந்தர் பிச்சைக்கு தனித்திறமை இருந்து வந்தது. இரு அறைகளை கொண்ட வீட்டில் வசித்து வந்த சுந்தர் பிச்சையின் வீட்டில் சொந்தமாக டிவி கார் போன்றவை இருக்கவில்லை. ஆனால் அவரது தந்தையான ரகுநாத் பிச்சை தன் மகன்களின் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வந்தார். ஜெனரல் எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் பணியாற்றிய சுந்தர் பிச்சையின் தந்தை ரகுநாத் பிச்சை அன்று வேளையில் தான் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து மகன்களிடம் பேசுவதை வழமையாக கொண்டிருப்பதாக கூறுகிறார். பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு கிராக்பூரிலுள்ள ஐஐடியில் உலோகப் பொறியியல் படிப்பை முடித்தார் சுந்தர் பிச்சை. அதற்கு பிறகு உதவி தொகையுடன் அமெரிக்கா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் வாய்ப்பு சுந்தர் பிச்சைக்கு கிடைத்தது. அக்கால பகுதியில் அமெரிக்கா செல்வதற்கான விமான டிக்கெட் கட்டணம் சுந்தர் பிச்சையின் தந்தையின் ஒரு வருட சம்பளத்திற்கும் அதிகமானதாக இருந்தது. 2004 சுந்தர் பிச்சையின் மேற்பார்வையின் கீழ் கூகுளின் இணைய உலாவியான குரோஹாம் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஆகியவை உருவாக்கப்பட்டன. கூகுள் நிறுவனத்திற்கு வருமானத்தை பெற்றுத்தரும் கூகுள் தேடல், விளம்பரம், கூகுள் மேப் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட தயாரிப்புகளில் சுந்தர் பிச்சையின் பங்களிப்பு இருந்து வந்தது. இதற்கு முன்னதாக அந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்த லாரி பேஜ் போன்றவர்கள் நிறுவனத்தின் தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொறுப்புகளை சுந்தர் பிச்சையிடம் அளித்து வந்தாலும் இப்போது அதிகாரப்பூர்வமாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக அவர் பதவியேற்றுள்ளார். அமெரிக்க தொழில்நுட்பத்துறையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் உயர் பதவியில் உள்ள சத்யா நடிலாவுக்கு பிறகு மற்றொரு இந்தியரான சுந்தர் பிச்சை இந்த உயர்ந்த நிலையை அடைந்துள்ளார்.
சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை வரலாறு குறித்து பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்ததாக, தமிழில் நீண்ட காலமாகவே காமிக்ஸ் புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. JS நந்தினி என்ற விளம்பரப்பட இயக்குனர் சிவப்புக்கல் மூக்குத்தி என்ற பெயரில் டிஜிட்டல் காமிக்ஸ் ஒன்றை உருவாக்கி வெளியிட்டிருக்கின்றார். இந்த காமிக்ஸ் உருவான பின்னணி, அதற்கு கிடைத்த வரவேற்பு ஆகியவை குறித்து அவரிடமே பேசினார் முரளிதரன்.
சின்ன வயசுல இருந்தே அப்கோர்ஸ் எனக்கு காமிக்ஸ் கிராஃபிக் நாவல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிற டைம்ல கூட நான் வந்து புக்ஸ் அப்படின்னும் போது காமிக்ஸ்களை ரொம்ப விரும்பி படிச்சுட்டு தான் இருப்பேன். அது என்னுடைய இன்னொரு ஒரு பேஷன். அது சினிமா பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்லையா நம்ம. ஸோ அப்படி எழுதும் போது எனக்கு என்ன தோணும்னா, அதுல வர அந்த எழுத்துல இருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து அவங்க யூனோ அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து எனக்கு தோணும், என் மனசுல இருக்கிற அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அவங்க எப்படி அவங்க கண்ணு முன்னாடி எப்படி நான் கொண்டு வரது, எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது, இவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா என் மனசுல வந்து பேசாம வரைஞ்சி காமிச்சிடலாமா, அவங்கள்ட்ட ஒரு ஆர்ட்டா போட்டு காமிச்சிடலாமா அப்படின்னு. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட ஏதாவது ஒரு ஒர்க் வந்து ஆடியன்ஸ் போய் சேரணும். ஏதாவது ஒரு வகையில வந்து நான் எழுதின ஒரு விஷயம், ஒரு கதை வந்து ஆடியன்ஸ்க்கு டைரக்டா போய் சேரணும். அது எப்படி பண்றது, அப்ப காமிக் புக்கா கொண்டு வரலாமே அப்படின்னு என்னோட நீண்ட நாள் இது வந்து எனக்கு யூனோ அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்ப சிவப்புக்கல் மூக்குத்தி அப்படின்ற ஒரு புது கதையை எழுத ஆரம்பிச்சேன். காமிக்ஸ்க்காகவே தான் எழுதினேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு வெர்ஷன்லயும் எழுதினேன். அதை இதை எப்படி எழுதினேன்னா, இது நாளைக்கு படமாகவும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்டா ஸ்கிரீன் பிளேவா எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு நான் ஒரு காமிக்ஸா மாத்தினேன். ரெண்டு ஆர்டிஸ்ட், அதுவும் புது பசங்க, மகேஷ் சாய்நாத் அப்படின்னு ரெண்டு ஆர்டிஸ்ட், அப்புறம் என்னுடைய விளம்பர படங்கள் படத்துல எல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஜெரால்டு அப்படிங்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரும் நாங்க நாலு பேர் தான் சேர்ந்து இதை உருவாக்கணும்.
தமிழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஐரோப்பிய மொழிகள்ல இருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு காமிக்ஸ்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில, இம்மாதிரி நீங்கள் கடும் முயற்சிக்கு பிறகு டிஜிட்டலில் உருவாக்கும் இந்த மாதிரியான காமிக்ஸ்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
உண்மையா பாத்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷன், அதாவது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், அதாவது ஒரு 14 வயசுல இருந்து 25-26 வயசு வரைக்கும் பசங்கள்கிட்ட போயிட்டு நீங்க காமிக் புக்ஸ் படிப்பீங்களா, தமிழ்ல எதுவும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டா யாருமே கிடையாது. சோ இந்த கால இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி, இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏன்னா போய் சேர்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல ஒரு கதையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ தமிழ்ல புது கண்டென்ட் ஒண்ணு, அதை டிஜிட்டலா போய் சேர்க்க முடிஞ்சா இன்னும் நிறைய பேருக்கு வரும், இன்னும் புது அது ஒரு புது ஆடியன்ஸே கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இதுல இறங்கினேன். சோ இதை நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணும்போது அது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால முதல்ல ஒரு ட்ரெய்லர், ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரை உருவாக்கினேன். அதுல ஒரு சிவப்புக்கல் மூக்கு தீக்க ஒரு தீம் சாங் ஒன்று போட்டு அழகா அதுல லிரிக்ஸ் பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப கேட்சியா ஒரு தீம் சாங் ஒன்று போட்டு அதுல இந்த காமிக்ஸ்ல உள்ள நிறைய காட்சிகளை வந்து சின்ன சின்னதா அனிமேஷன் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரா போட்டா, அந்த ட்ரெய்லருக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்துச்சு, எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க.
தமிழில் நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல புத்தகம் படிக்கும் பழக்கம்ங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் நிலையில, அதிலும் குறிப்பாக காமிக்ஸ் படிக்கிற பழக்கம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே குறைவா இருக்கு. இந்த நிலையில புதிதாக ஒரு கிராஃபிக் நாவல் என்று உருவாக்கி அதற்கு இவ்வளவு பெரிய உழைப்பை செலுத்தி நீங்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வரும்போது அது எந்த அளவுக்கு வர்த்தக ரீதியாக ஒரு வெற்றிகரமான முயற்சியாக இருக்கும் நினைக்கிறீங்க?
எதுவுமே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு புது ப்ராடக்ட கொண்டாடும் போது அது எடுத்த உடனே பயங்கர உலகளவில வந்து ஒரு பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்காது. உலகளவில டிஜிட்டல் காமிக்ஸ் வந்தாச்சு, எல்லாருமே இ புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய பெரிய பிரிண்ட் கம்பெனிகளே வந்து ஒரு பக்கம் பிரிண்ட் இருக்கட்டும், பட் அந்த புக்ஸே நம்ம என்ன பண்ணுவோம், டிஜிட்டல்லா கொண்டாடுவோம் சொல்லிட்டு பிரிண்ட் வெர்ஷன் டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்னு அந்த வெர்ஷனாவும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்க கொஞ்சம் நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் நம்ம பிக்கப் பண்ணுவோம் நம்ம இந்தியாவில், பட் அதுவும் வளர்ந்துரும். இனிஷியலா வந்து வர்த்தக ரீதியா எனக்கு வந்து ஸ்லோவா இருக்குமே தவிர, பட் ஃபியூச்சர்ல பிக்கப் ஆயிக்கும் அப்படிங்கிற விஷயம். இப்ப இந்த புக்கை நான் வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு அங்க ஆன்லைன்ல இருக்க போகுது, அது 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சும் நான் அது ஆன்லைன்ல தான் இருக்க போகுது. எனக்கு வந்து எந்த டெட்லைனும் கிடையாது, 3 நாளுக்குள்ள அது நான் சம்பாதிச்சாகணும், போட்ட காசை ஒரு மாசத்துக்குள்ள சம்பாதிச்சாகணும் அப்படின்னு கிடையாது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் அது கழிச்சு எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான்.
தமிழில் மின் நூலாக கொண்டு வரப்பட்டுள்ள முதல் சித்திர படக்கதையை உருவாக்கியுள்ளவர் நந்தினி. இன்றுடன் இந்த தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.